வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது கீதா ராகவனுடன் தமிழ் குரல். கதை கொத்து இரண்டாவது கதை, இருள். வித்யாநகரம் என்ற பட்டணத்தில் 800 வருஷங்களுக்கு முன் திடசித்தன் என்ற ஒரு ராஜா இருந்தான். அவனுடைய பந்துகளிலே சிலர் விரோதத்தினால் அவனுக்கு பல தீங்குகள் செய்யலாயினர். ஒரு நாள் இரவில் அவன் நித்திரை செய்யும் போது எதிரிகள் அரண்மனை வேலைக்காரர்களிலே சிலரை வசமாக்கி உள்ளே நுழைந்து அவன் கால்களை கட்டி எடுத்து கொண்டு போய் சமீபத்தில் இருந்த மலைச்சாரலில் ஒரு குகைக்குள்ளே போட்டு வெளியே வர முடியாதபடி ஒரு பாறையால் மூடி வைத்து விட்டார்கள். இவ்வளவுக்கும் இடையே அவன் கண் விழிக்காதபடி மூக்கிலே ஒரு மயக்க பச்சிலையின் சாற்றை பிழிந்து விட்டார்கள். நெடுநேரம் கழிந்த பிறகு பச்சிலையின் மயக்கம் தெளியவே அரசன் கண்ணை விழித்து பார்க்கும்போது கை கால்கள் கட்டுண்டுதான் பேருரிலே கிடப்பதை உணர்ந்து கொண்டான். எங்கிருக்கிறோம் என்று சிந்தித்தான். இடம் தெரியவில்லை. நமக்கு யார் இவ்விதமாக தீமை செய்திருக்க கூடும் என்று யோசனை செய்து பார்த்தான். ஒன்றும் தெளிவாக விளங்கவில்லை. எழுந்து நிற்க முயற்சி செய்தான், சாத்தியப்படவில்லை. தாகம் நாக்கை வரட்டிற்று. கண்கள் சுழன்றன. நெஞ்சு படியில் படியில் என்று புடைத்து கொண்டது. தெய்வமே, என்னை கொல்லவா நிச்சயித்து விட்டாய் என்று கூவினான். ஆம் என்று குரல் கேட்டது. ஆம் என்கிறாயே, நீ யார் என்று வினவினான். நான் காலன், உன் உயிரை கொண்டு போக வந்திருக்கிறேன் என்று அந்த மறைந்த குரல் சொல்லிற்று. அப்போது திடத்தித்தான். நான் எவ்வன பருவத்தில் இருக்கிறேன்? அறிவிலும் அன்பிலும் சிறந்த எனது மனைவியையும் சிங்கக்குட்டி போன்ற என் மகனையும் செழிப்பும் புகழும் மிகுந்த என் நாட்டையும் விட்டுவிட்டு உன்னுடன் வருவதில் எனக்கு சம்மதமில்லை. இங்கிருந்து போய்விடு என்றான். மறைகுரல் சொல்லொன்று சிரித்தது. நான் எப்போது கொண்டு போகப்பட்டேன் என்று திடத்தித்தன் கேட்டான். விடியும் ஒரு ஜாமத்திற்குள்ளே என்று குரல் சொல்லிற்று. இது கேட்ட மாத்திரத்திலே திடசித்தன் அயர்ந்து போனான். கண்கள் முன்னிலும் அதிகமாக சுழன்றன. நெஞ்சு முன்னிலும் விரைவாக அடித்தது. கால்கள் பதறலாயின. அப்போது அவனுடைய தாய் சொல்லி கொண்டிருந்த மந்திரம் ஒன்று நினைப்பு வந்தது. உடனே உச்சரித்தான். தாய் இறந்து போகும் சமயத்தில் அவனை அழைத்து அந்த மந்திரத்தை அவன் காதில் உபதேசம் செய்துவிட்டு, மகனே, உனக்கு எவ்வளவு பெரிய ஆபத்து வந்த சமயத்திலும் நீ இம்மந்திரத்தை உச்சரித்தால் விலகி போய்விடும் என்று சொல்லியிருந்தாள். இப்போது அதனை உச்சரித்தான். கரோமி, செய்கிறேன் என்பதே அம்மந்திரம். கரோமி, கரோமி, கரோமி என்று 3 தரம் சொன்னான். காலிலே ஒரு பாம்பு வந்து கடித்தது. தாயே, உன் மந்திரத்தின் பயன் இதுதானா என்று அலறினான். அஞ்சாதே, மந்திரத்தை சொல், மந்திரத்தை சொல், மந்திரத்தை சொல் என்று அசரீரி வாக்கு பிறந்தது. இந்த புதிய வாக்கை கேட்கும்போது அவனுடைய தாயின் குரல் போலே இருந்தது. கரோமி, 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 செய்கிறேன், செய்கிறேன், செய்கிறேன் என்று மறுபடியும் ஜபிக்கலானான். குரு, 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 அதாவது செய், செய், செய் என்றது அசரீரி. உடனே மூச்சை உள்ளே இழுத்து அமானுஷ்யமாக வேகத்துடன் கையை உதறினான். கைத்தலைகள் படீரென்று நீங்கின. உடைவாளை எடுத்தான். செய், செய், செய் என்று மறுபடியும் சத்தம் கேட்டது. பாம்பு கடித்த கால்விரலை பளிச்சென்று வெட்டி எறிந்து விட்டான். குரு, குரு, குரு என்ற சத்தம் மீண்டும் கேட்டது. உடம்பிலிருந்த துணியை கிழித்து மண்ணிலே புரட்டி அதிக கால் இரத்தம் வர விரலிலிருந்து விழாதபடி சுற்றி கொண்டான். மறுபடியும் செய் என்ற தொனி பிறந்தது. தலைகளை வாழால் வெட்டிவிட்டான். அப்போது அவனுடைய சரீரத்திலேயே மறுபடியும் அபாயாசம் உண்டாயிற்று. அப்படியே சோர்ந்து விழுந்தான். ஜவரம் வந்துவிட்டது. மரண தாகம் உண்டாயிற்று. ஐயோ, தாகம் பொறுக்கவில்லையே, என்ன செய்வேன் என்று புலம்பினான். மந்திரத்தை ஜபம் பண்ணு என்றது அசரீரி. கரோமி, கரோமி, கரோமி என்று தாய் மந்திரத்தை மறுபடியும் ஜபித்தான். செய் என்று கட்டளை பிறந்தது. என்ன செய்வது என்று ஏங்கினான். சோர்வடையாதே, செய்கை செய் என்றது துணி. என்ன செய்வது என்று பின்னொரு முறை கேட்டான். கல்லிலே முட்டு என்று கட்டளை பிறந்தது. எழுந்து வந்து குகையை மூடியிருந்த பாறையிலேயே போய் முட்டினான். மண்டை உடைந்து செத்தால் பெரிதில்லை என்று துணிவோடு கொண்டு செய்தான். மண்டை உடையவில்லை. குகையை மூடி சென்றவர்கள் அவசரத்திலே அந்த கல்லை மிகவும் சரிவாக வைத்து போயிருந்தார்கள். பாறை சரிந்து கீழே விழுந்து விட்டது. வெளியே வந்து பார்த்தான். சூரியோதயமாயிற்று. கரோமி, 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 செய்கிறேன், செய்கிறேன், செய்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு தனது ராஜதானி போய் சேர்ந்தான். பிறகு அவனுக்கு ஒரு பகையும் இல்லை. கதை கொத்து நடு கதையுடன் உங்களை சந்திக்கிறேன்.